இதுவரையும் பத்து கட்டளைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறது என்பதை ஒரு இறைய பார்வையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலப்பகுதியிலே இது இருக்க வேண்டிய இடத்துல வேத பிரசங்கங்கள் இல்லாமல் இருக்கிறது, அது இருக்க வேண்டிய இடத்துல சபை வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது, தனிப்பட்ட விசுவாசியுடைய நம்பிக்கையிலும் வாழ்க்கையிலும் இந்த கருத்தோடு பின்பற்றுவது இல்லை. அதற்கு காரணங்கள் என்னன்னு பார்த்திருக்கிறோம். அதையே நம்ம தொடர்ந்தும் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதையை சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வீட்டிலே பெரிய தோட்டம் இருந்ததாக, தோட்டம் இருந்த பொழுது ஒரு நாள் அதை சுற்றி சுற்றி போய் கொண்டிருக்கிறான். அப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது கால் தடுக்கி அவன் விழுகிற பொழுது அப்படி தடுக்கி விழுந்து அங்க ஒரு கல்லிலே மோதி அந்த இருந்த விழுந்த இடத்துல கதவு போல நிலத்துக்கு அடியில விலகி அவன் அதுக்குள்ளாக இழுத்து கொண்டு போவான். ஒரு சுரங்கம் மாதிரி வச்சிருக்க அப்படி ஒண்ணு இருந்ததே அவனுக்கு தெரியாது. ரொம்ப தூரம் அவன் எதையும் பிடிக்க முடியல. அதுக்குள்ளேயே போய் கடைசியில ஒரு இடத்துல வந்து அவன் விழுந்தான். ரொம்ப இருட்டு. அப்ப இருட்டுனால அவனுக்கு உடனே ஒண்ணும் கண்ணுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் சென்று கண்ணை கசக்கி அவன் பார்க்கிற பொழுது அவன் பெரிய சுரங்க அறையில் இருப்பதை உணர்ந்தான். ஆனா தூரத்துல ஒரு சின்ன ஒளி வெளிச்சம் போல இருந்தது. அப்ப அவனுக்கு நேரம் போக போக கொஞ்சம் பார்வை அந்த இருட்டுக்கும் கண்கள் பழக்கமாகி அதை பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு லைட் மாதிரி இருக்கு. என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லி அவன் நடையை எடுத்து வைத்து போக பார்த்தா எங்க பார்த்தாலும் சிலந்தி வளையம். ஒரு சுரங்கம் பல வருஷங்கள் அங்க இருந்திருக்கலாம், அவனுக்கே தெரியாம. அப்ப அந்த சிலந்தி வலைகளை எல்லாம் நீக்கிறதுன்னு சொன்னா லேஸ் இல்லைன்னா வீட்டுல ஏற்படுகிற சிலந்தி இல்ல. இது ரொம்ப காலம் இருந்தது, ரொம்ப கஷ்டமான. இது விளக்கிட்டு போவோம். அப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்து ஒவ்வொன்னா அந்த சிலந்தி வலைகளை எல்லாம் விளக்கி கடைசியில கஷ்டப்பட்டு அந்த வெளிச்சம் வருகிற இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஒரு சின்ன டேபிளுக்கு மேல இந்த வெளிச்சம் வந்து கொண்டிருந்த பொருள் இருந்தது. என்னன்னு பார்த்தா அது விலை மதிக்க முடியாத ஒரு கல். அதுதான் அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தி பாருங்க. அந்த விலை மதிப்பு இல்லாத பொருள்ன்றது அவனுக்கு தெரியல, வெளிச்சம் வந்துச்சு. ஆனா அதுலயும் கூட கொஞ்சம் சிலந்தி வலைகள் பூசு நிறைய பூசு படித்து காணப்படுது. ஒரு மாதிரி எடுத்து அவன் குடைச்சி பார்க்கிறான். அங்க இருந்த ஒரு அழுக்கான ஒரு துணியை எடுத்து அவன் எல்லாம் துடைச்சி பார்க்கிற பொழுது அவனுக்கு கண்கள்லாம் ரொம்ப பெரிய வியப்பு. சந்தோஷம் ஒரு பக்கம், ஏன் ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள். ஆனா அத விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளாக இருந்த பொழுதும் ரத்தினக்கல்லா இருக்கலாம், மாணிக்கக்கல்லா, அது யாருமே பயன்படுத்தாம ஒரு ஓரத்துல இப்படி பல வருடங்களாக ஒரு சுரங்க பாதையில் இருந்து நிறவு தூசிகள் படிந்து சிலந்தி வலைகள் எல்லாம் மூடுபட்டு கிடைக்கிறதுனால அதனுடைய பெருமை ஒருத்தருக்கும் தெரியல. இவன் எத்தனையோ சிலந்தி வலைகளை எல்லாம் உடைச்சு அதை அகற்றி அது கிட்ட போய் அதை எடுத்து அதை துடைத்து பார்க்கிற பொழுதுதான் அவனுக்கு அதுடைய பெருமையே தெரிகிறது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல பத்து கட்டளைகளுக்கு இருக்கிற நிலையம் அதுதான். இந்த சிலந்தி வலைகள் தான் இன்னைக்கு இருக்கின்ற தவறான எண்ணங்கள், தவறான போதனைகள். எவ்வளோ தவறான போதனைகள் நம்ம கேள்விப்பட்டு பத்து கட்டளைகளுக்கு எதிரானவைகள். அதை நம்ம உள்வாங்கி மனதுக்குள்ள உள்வாங்கி இருதயத்துல பதித்து கொண்டிருப்பதனால அதனுடைய பெருமை, அதனுடைய சிறப்பு, முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. ஒரு குழப்பம், இறையல்வா இன்னைக்கு ரத்தினக்கல்லை போன்ற சிறப்பான, அதை விட பல மடங்கு சிறப்பான நம்முடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும். ஏன் உண்மையிலேயே சொல்ல போனா நாம பிரசங்கம் பண்ணுகின்ற சுவிசேஷத்துக்கும் அத்திவாரமாக இருக்கின்ற அந்த கட்டளைகளே, அதை பத்தி நாம ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவையா இல்லையான்னு ஒரு குழப்ப நிலையில, அதை பத்தி சரியான போதனைகள் இல்லாம, உண்மையிலேயே அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சிறப்பு தன்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமானால், எப்படி இந்த மனுஷன் வந்து அந்த சிலந்தி வலைகள் எல்லாம் ஒவ்வொன்றா அகற்றி அதை போய் எடுத்துக்கொண்டானோ, அதை போல இந்த ஒவ்வொரு சிலந்தி வலையும் நம்ம நீக்க வேண்டியது. அப்படி அதெல்லாம் நீக்குகின்ற பொழுது எங்களுடைய மனதிலையும் தெளிவு ஒவ்வொன்றா ஏற்படும். ஏன்னா இதெல்லாம் சிலந்தி வலை மாதிரி பின்னி எங்களுடைய சிந்தனைகள் இருதயத்தை எல்லாம் குழப்பி வைத்திருக்கிற பொழுது பத்தகடல தேவன்னு சொல்லுகிற நேரம் அது பதியாது, அவசியமாகப்படாது. அதனாலதான் இந்த ரெண்டு பாடங்கள்லயும் ஆரம்பத்திலேயே இந்த சிலந்தி வலைகளை எல்லாம் அகற்றுகின்ற காரியத்துல நான் ஈடுபட்டிருக்கிறேன். அதையெல்லாம் நீக்குகிற பொழுதுதான் உங்களுக்கே அதனுடைய முக்கியத்துவம் தெரிய வரும். அதுக்கு பிறகு அதை நம்ம போய் இன்னும் கூட படிக்கிறோம். நல்லா தூசு படிஞ்சு போயிருக்கிற ஒரு பொருளை அது விலை மதிப்பு இல்லாதுன்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. தூசு எங்க மனதுல இருக்கு. பத்து கட்டளையை பத்தி எங்களுடைய பார்வை சரியானது அல்ல. எந்த நோக்கத்தில் எதற்காக அதை எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தில் அதை பார்க்க முடியாத நிலையில நம்முடைய இருதயம், நம்முடைய பார்வை இருக்கிற பொழுது அது எப்படி அந்த முக்கியத்துவத்தை பத்தி பேச முடியும்? சிவந்தி வலைகளை எல்லாம் அகற்றுகிற பொழுது, அதை நல்லா துடைக்கிற பொழுது, பாலிஷ் பண்ணுகிற பொழுது, ஓஹோ இது அவசியம்தாங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். அந்த காரியத்துலதான் நான் இப்ப ஈடுபட்டிருக்கேன். இப்ப நம்ம சிவந்தி வலைகளை எல்லாம் அகற்ற ஆரம்பிக்கணும். ஏன் அந்த தூரத்துல இருக்கிற அந்த விலை மதிப்பில்லாத பொருள் இன்னும் நமக்கு ஒரு சின்ன லைட் அடிக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியாது, எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு விலை மதிப்பது, அதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அங்க போய் சேரணும். ஒவ்வொரு சிலந்தி வலையாக நம்ம அகற்ற வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருந்த பொழுதும் சில முக்கியமானவைகளை சொல்லி உங்களுடைய மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்த நான் முயற்சி செய்கிறேன். இப்படியான ஒரு சிலந்தி வலை தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில பொதுவாகவே காணப்படுகின்றது. என்ன? நியாயப்பிரமாணம் நமக்கு இன்று அவசியம் இல்லை. ஏன்? நாம் இன்று கிருபையின் கீழாக இருப்பதனாலே நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லை. சேர்ச் மக்கள் எல்லாம் பொதுவா கேட்டு கேட்டு போய் குளிச்சு போன காதுகளா இத எங்கேயோ எவனோ ஆரம்பிச்சு விட்டு இருப்பான். இது எல்லாருமே நியாயப்பிரமாணத்தின் கீழ் நம்ம இல்லை. எங்க இருக்கிறோம்? கிருபையின் கீழாக இருக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறான், ரோமர் 6வது அதிகாரம் 15வது வசனம், இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா கூடாதே. அங்கு சொல்லப்படுகிறது, பவுலே சொல்லுகிறான், நான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்படாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணத்துல ஒரு வேத படிப்பு முறைகள்ல தவறானது ஒண்ணு இருக்கு. இந்த வசனத்தை எடுத்துக்கோ, இதுல பவுல் சொல்றார், நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இல்லை, கிருபையின் கீழ் இருக்கு. எங்க ஆரம்பிச்சிருச்சு, எங்க முடிந்தது, ஏன் இப்படி சொல்றார், எதுக்காக இப்படி சொல்றார், எந்த மாதிரியான ஒரு காரியத்தை விளக்குவதற்காக சொல்றார், இதெல்லாம் ஒண்ணுமே பார்க்கவில்லை. நானே ஏதாவது சொன்னாலும் இந்த பாஸ்கர் எப்பா நீங்களே நல்லா பாருங்க, இப்படிதான் சொல்லியிருக்கேன், எப்படி சொல்லியிருக்கேன், நியாயபிரமாணத்துக்கு கீழ் இல்லாமல் கிருபையின் கீழ் இருக்கு, அதை மட்டும்தான் முடிச்சுக்குவாங்க. அதை மட்டும் முடிச்சிருந்த பிரயோசனம் அப்படி பவுல் சொன்னதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எந்த நோக்கத்தில் சொன்னார், யாருக்கு சொன்னார், எதற்கு பதிலளிப்பதற்காக சொன்னார், இதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் பார்க்காம சொன்னதை வச்சு ஒரு போதனை உருவாக்கிறார்.
நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லாமல் கிருபியின் கீழ் இருக்கிறோம். எஸ் அண்ட் நோ, அது உண்மைதான் இருந்தாலும் இல்லை. இது ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையிலேயே நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் இல்லாமல் கிருபியின் கீழ் இருக்கிறோமா? நாம் இன்றைக்கு கிருபியின் கீழ் இருப்பதனால் நாம் நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஆகிவிட்டதா அப்படின்னு தெரியும். இப்ப ரோமர் கலாத்திய ரெண்டு புஸ்தகமும் ரொம்ப அருமையான புத்தகம். பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபமும் கலாத்தியருக்கு எழுதிய நிருபமும் அருமையான புத்தகம். அந்த ரெண்டு நிருபங்களிலும் நீதிமானாக்குதலை பற்றி அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். எப்படி ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான்? ஆங்கிலத்தில் ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் நீதிமானாக்குதல் என்ற சத்தியத்தை அவர் விளக்கப்படுத்தி கொண்டு வருகிறார். சரிங்களா? ரெண்டு முக்கியமான போதனை. நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம், கிரியைகளினால் அல்ல. நம்முடைய சொந்த கிரியைகளினாலோ எந்த கிரியைகளின் அடிப்படையிலும் நாம் கர்த்தருக்கு முன் நீதிமான்களாவது இல்லை, கிருபையினால், விசுவாசத்தினாலே, கிருபையின் மூலமாக சுவாசத்தின் ஊடாக நீதிமானாகிறோம் என்பது வேதம் போதிக்கிற சத்தியம். ஆனா அந்த சத்தியத்தை பவுல் ரோமனிலும் கலாத்தியிலும் எழுதிய பொழுதும் விளக்குகின்ற பொழுதும் என்ன நோக்கத்தில் விளக்குகிறார்னு நமக்கு தெரியும். ரெண்டு புஸ்தகத்திலுமே ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு முக்கியமான உண்மை. ரெண்டுமே கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட நூல். ரோமில் இருந்த சபைக்கும் கலாத்திய சபைக்கும் எழுதப்பட்ட நிருபங்கள். ஆகவே இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதிய, அங்கிருந்த சபைகளுக்கு எழுதப்பட்டது, நமக்கும் சொந்தமானது. இருந்த பொழுதும் எழுதப்பட்ட பொழுது அந்த ரெண்டு சபைகளுக்கும் எழுதப்பட்டது. ஏன் அந்த சபைகளுக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதி சுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிற சத்தியத்தை சொல்ல வேண்டும் இந்த கேள்வி கேட்க? அதுக்கு காரணம் இருந்தது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு சபையாக இருந்த அந்த மக்களிடத்திலே சில போதி போலி போதனைகள் சபையை தாக்க ஆரம்பித்தன. முக்கியமாக அந்த ரெண்டு நிருபங்களையும் எடுத்து பார்த்தா அந்த ரெண்டு சபைகளிலும் கிறிஸ்தவர்களாக வந்தவர்கள் யூதர்களில் பெரும்பாலானவர்கள் தான். யூத கிறிஸ்தவர்கள், இவங்களை பார்த்து தமிழ் கிறிஸ்தவர்களும் சிங்கள கிறிஸ்தவர்கள் சொல்றது இல்லையா, அதை போல அந்த இடத்திலிருந்து யூதர்களாக இருந்து மன திரும்புதலையும் ரட்சிப்பையும் பெற்று இயேசுவிடத்தில் வந்தவர். அப்ப சில யூதர்கள் சொல்லுகிறார்கள், அவங்களுக்கு ஒரு போதனையை கொண்டாங்க, நீ கிறிஸ்தவனா இருந்தா மட்டும் பக்தா, தொடர்ந்து யூத சம்பிரதாயங்களை நீ பின்பற்ற வேண்டும், யூத சம்பிரதாயங்களை நீ பின்பற்ற வேண்டும். இந்த பிரச்சனை கொலோசேயர் நிருபத்துக்கும் வந்தது, அங்கேயும் சிலர் போய் இதே போதனையை கொடுத்தார். அப்ப முதல் நூற்றாண்டு சபைகளுக்கு இப்படி ஒரு தவறான போதனையை யூதர்கள் கொண்டு திணிக்க பார்த்தார்கள். பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய நிருபத்திலும் இதை பற்றி சொல்லுகிறார். அப்ப நிறைய சபைகள்ல, யூத கிறிஸ்தவர்கள் இருந்த சபைகள்ல இது கொஞ்சம் வரப்பார்த்தது. என்ன, நீ கிறிஸ்தவன் இருந்தாலும் அது பத்தாது, இயேசுக்குள்ள விசுவாசியாக இருந்தாலும் நீ இந்த சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டு போக வேண்டும். அப்ப பவுல் இந்த எல்லா நிருபங்களிலுமே என்ன சொல்லுகிறான், அது அவசியம் இல்லை, அது அவசியம் இல்லை, அந்த சம்பிரதாயங்களில் இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். விடுதலை கிடைத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற சடங்காச்சாரியங்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆலயத்திலே ஆண்டவருக்கு முன் செலுத்த வேண்டிய பழிகள் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்கு தொடர்ந்து செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், அந்த பழிகள் அன்று அவர்கள் செலுத்திய அந்த பழிகள் எல்லாமே வரப்போகின்ற இயேசுவை சுட்டிக்காட்டுகின்ற பழிகள். அன்று இரத்த பலி கொடுக்க வேண்டி இருந்தது பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறையிலே. ஆண்டவர் ஆராதனையில் இரத்த பலியை எதிர்பார்த்தார். இன்றைக்கு எந்த இரத்த பலியும் தேவையில்லை என்ற நிலையிலே இயேசு கிறிஸ்து ஒரே தடவை தன்னையே பலியாக சிலுவையிலே கொடுத்திருப்பதனால் எந்த இரத்த பலிக்கும் அவசியம் இல்லாமல் போய்விட்டது. இயேசுவை சுவாசிக்கின்ற பொழுது அவர் எல்லா இரத்த பலிகளையும் தண்ணில் தன்னை கொடுத்து நிறைவேற்றி ரட்சிப்பை நமக்காக ஏற்படுத்தி இருப்பதனால் நாம் எந்த விதமான தகன பலிகளும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாகிறது. பலி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? இயேசு தன்னையே ஒரே தடவை பலியாக கொடுத்திருப்பதனாலே நம்மை எல்லா பலிகளிலும் இருந்து விடுதலையாக்கி நமக்கு ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கின்றார். இங்கு பவுல் சொல்லுகிற பொழுது கலாத்தியர்களையும் ரோமர்களும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல், ஏன் நியாயப்பிரமாணம் எல்லோரையும் பார்த்து என்ன சொல்லுகிறது? நீ குற்றவாளி. பத்து கட்டளை என்ன சொல்லுகிறது? நீ குற்றவாளி. ஏன் பத்து கட்டளையை மீறுகிறவர்கள் பாவிகள். பாவிகள் இயற்கையிலேயே பத்து கட்டளையை மீறி வாழ்கிறார்கள். கட்டளையை பின்பற்றி ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை. ஏன்? எல்லோரையும் எல்லோரும் மீறுகிறவர்களாக இருக்கிறார். பாவம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே மீறுதல். மீறுதல் எதை மீறுதல்? பத்து கட்டளைகளை மீறுதல். ஏன் பத்து கட்டளைகளை மீறுதல்? பத்து கட்டளைகள் நீதி என்றால் என்ன என்பதை விளக்குகிறது. நீதியுள்ளவர் ஒருவர் மட்டுமே, அவர் ஆண்டவர். நீதியுள்ளவர் தேவன். அந்த தேவன் நீதியுள்ளவராக இருப்பதனாலே அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பத்து கட்டளைகள் காட்டுகின்றன. அந்த தேவனுடைய நீதியை பற்றி, அவருடைய குணாதிசயத்தை பற்றி பத்து கட்டளைகள் காட்டுகின்றன. அவை பத்து கட்டளைகளை எல்லோரும் மீறுகிறோம் பாவத்தினாலே. மீறுகிறவர்களாகத்தான் நம்மால் இருக்க முடிகிறது. பிறப்பிலிருந்தே அந்த கட்டளைகளை மீறி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற வரை அது ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை. அவனால் பத்து கட்டளைகளை நிறைவேற்ற முடியாது. அப்படி நீதி இல்லாதவர்களாக, கட்டளைகளை மீறுகிறவர்களாக நாம் இருக்கிற பொழுது இயேசு நமக்காக சகல பழிகளையும் செலுத்தி நம்மேல் இருக்கின்ற குற்றச்சாட்டுகள், நம்மேல் இருக்கின்ற தேவனுடைய கோபம் எல்லாவற்றையும் தன்மேல் தாங்கி தானே சாபமானார். கலாத்தியர் மரத்திலே தொங்கியவர் நமக்காக அவர் சாபமானார். தன் வாழ்க்கையில் பாவமே இல்லாத ஒருவர் மனித ரூபம் எடுத்து தேவனாகவும் மானிடராகவும் இருந்து நமக்காக அவர் சாபமானார். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் கொட்டப்பட்டன, சுமத்தப்பட்டன. நம்முடைய குற்றங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டன. நமக்காக அவர் குற்றவாளியானார். இதெல்லாம் அவர் செய்ய வேண்டியது. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு நீதியே உள்ள பாவமே இல்லாத தேவன் தன்னை பலியாக கொடுத்து நமக்காக நீதியை சம்பாதித்தார் என்கிறது ரோமரும் கலாத்தியர் நிருபர்கள். அப்படி அவர் நீதியை நமக்காக சம்பாதித்த பொழுது நீதியற்றவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதிமான் என்பதை நம்பி நம்முடைய பாவங்களில் இருந்து விடுபடுவதற்காக மனம் திரும்பி அவரை விசுவாசிக்க வேண்டியது. அப்படி விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ என்னுடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே அந்த இயேசு கிறிஸ்து உனக்காக நீதியை சம்பாதித்திருப்பதனாலே அவர் மூலமாக உன்னை நீதிமான் என்று அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுவார். நான் உன்னை இனி குற்றவாளியாக பார்ப்பதில்லை, தேவ கோபத்தை சுமந்திருப்பவனாக நான் பார்ப்பதில்லை, நீதி அற்றவனாக நான் பார்ப்பதில்லை. இயேசுவுக்குள்ளாக உன்னை நீதிமானாக இன்று முதல் பார்க்கிறேன் என்று சொல்லுவார். ஆகிய கிரியையின் மூலமாக அல்ல, தேவனுடைய கிருபையின் மூலமாக, விசுவாசத்தின் ஊடாக, இயேசுவில் வைக்கின்ற விசுவாசத்தின் ஊடாக நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. இந்த இடத்துல எந்த விதத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்பட்டிராமோ, பழைய ஏற்பாட்டில் இருந்த நியாயப்பிரமாணத்தை பத்து கட்டளைகள் உட்பட மற்ற எல்லா நியாய பிரமாணங்களையும் இயேசு தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பூரணமாக நிறைவேற்றினார். நம்மளால நிறைவேற்ற முடியாது, ஏன் பாவம் நம்மில் இருப்பதனால். ஒரு கட்டளையையும் நம்மால் ஒழுங்காக வைத்திருக்க முடியாது பாவ நிலையில். அதற்காகத்தான் பாவமே இல்லாத நீதி உருவாகிய இயேசு வந்து அந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடிந்தது. ஏன் நீதியானவராக அவர் இருந்ததனால் அத்தனை கட்டளைகளையும் அவர் பூரணமாக நமக்காக நிறைவேற்றினார். அப்படி நிறைவேற்ற வேண்டியது அவசியம். ஏன் தேவன் நம்மை பார்த்து குற்றவாளியாக எண்ணாமல் இருப்பதற்கு, அவரை பார்த்து நமக்காக மரித்திருக்கிறார், நான் செய்த பாவத்தை அவர் தன்மேல் சுமந்து எனக்காக பலியானார் என்று அவரை மட்டுமே நான் விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் என்னை நீதிமானாக பார்க்க ஆரம்பிக்கிறார். இயேசுக்குள்ளார் அவை அந்த விதத்திலே நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல். ஏன் கீழ்ப்படுவது, கீழ்ப்பட்டிராமல் என்றால் என்ன? நியாயப்பிரமாணம் நம் இயேசுக்குள்ளாக நாம் இருக்கிற பொழுது நியாயப்பிரமாணம் நம்மை பார்த்து குற்றவாளி 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 என்று சொல்லாது. அந்த விதத்தில் நாம் அதற்கு கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்பட்டிருக்கவில்லை. இயேசுக்குள் இருப்பவர்களை நியாயப்பிரமாணம் கண்டனம் செய்வதில்லை, இயேசுக்குள் இருப்பவர்களை நியாயப்பிரமாணம் குற்றவாளிகள் என்று சொல்லுவதில்லை. இயேசு இல்லாமல் நியாய ஸ்தலத்தை சந்திக்க போகிறவன், நியாய தீர்ப்பை சந்திக்க போகிறவனை நியாயப்பிரமாணம் குற்றவாளியாக பார்க்கிறான். ஆனால் இயேசுக்குள் விடுதலை பெற்றிருக்கிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை, நியாயப்பிரமாணத்தின் கண்டனத்திற்கும் நியாயப்பிரமாணம் கொண்டு வரப்போகிற தண்டனைகளில் இருந்தும் இயேசு அவனை விடுதலை செய்திருக்கிறார். அந்த விதத்தில் தான் ரோமர் 6:15 பவுல் சொல்லுகிறார், நாங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கிருபையை அடைந்திருக்கிறோம், கிருபையை அனுபவித்திருக்கிறோம், விசுவாசத்தை இயேசுவுக்குள் பெற்றிருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் தண்டனைக்கு கீழாக நாம் இல்லை. அப்ப ஒரு விதத்துல நியாயப்பிரமாணத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சு. என்ன விதத்துல நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது? அது நம்மை தொடர்ந்து குற்றவாளியாக பார்ப்பதில்லை, அது நம்மை தொடர்ந்து கண்டனத்துக்கு உரியவர்களாக பார்ப்பதில்லை, அது நம்மை நோக்கி நீ தண்டிக்கப்பட போகிறாய் தண்டிக்கப்பட போகிறாய் நரகத்துக்கு உரியவன் என்று சொல்லுவதில்லை. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இயேசு உன்னை விடுவித்திருக்கிறார், நீதிமானாக்கி அப்ப அந்த நியாயப்பிரமாணத்திற்குள் பத்து கட்டளையும் அடங்கி இருக்கு. இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு இதுவரை நான் சொன்ன விதத்தில் நாம் கீழ்ப்பட்டிடவில்லை. அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் இயேசு நிறைவேற்றி இருப்பதனாலே சடங்குகளை நான் இனி தொடர்ந்து செய்ய வேண்டியதில்லை. அந்த நியாயப்பிரமாணத்தின் சில பகுதிகள் என் வாழ்க்கையில் இனி தொடர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இன்று ஆலயம் இல்லை, சபை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஆலய ஆராதனையில் பலி கொடுக்க வேண்டி இருந்தது, புதிய ஏற்பாட்டு ஆலயத்திலே பலிகளுக்கு அவசியம் இல்லை. புதிய ஏற்பாட்டு ஆலயத்திலே நாம் என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்திலே கலந்து கொள்கிறோம், ஆண்டவரை பாடி துதித்து பிரசங்கங்களை கேட்கிறோம், ஆண்டவருக்குள் ஐக்கியத்திலே வருகிறோம். புதிய ஏற்பாட்டு ஆராதனை முறை வித்தியாசமான முறையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் கீழாக பலிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டன. பத்து கட்டளைகளையும் ஆண்டவர் பூரணமாக நிறைவேற்றி இருக்கிறார். அப்படியானால் பழிகள் இல்லாமல் போனது போல பத்து கட்டளைகளும் இல்லாமல் போய்விட்டனவா? இல்லை என்பதுதான் பதில். ஏன்? பழிகள் பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறைக்குரியவை, பத்து கட்டளைகள் நீதி கட்டளைகள், அது என்றைக்கும் போக முடியாது. அவர் என்ன நடந்திருக்கிறது? அன்றைக்கு இயேசுவிடத்தில் வருவதற்கு முன்பு 10 கட்டளைகள் நம் குற்றவாளி 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 என்று நம்மை பார்த்து சொன்னது. ஆனால் இயேசுவிடத்தில் வந்த பொழுது அது என்ன சொல்லுகிறது? நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய், ஆகவே நீதியுள்ளவனாக நடந்து கொள் என்று சொல்லுகிறது. 10 கட்டளைகளை செய்ய நிறைவேற்ற முடியாத நிலையில் இருந்த நான் இந்த 10 கட்டளைகளின்படி வாழக்கூடிய ஒரு நிலைக்கு இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். அப்ப இயேசு என்ன செய்திருக்கிறார்? கிருபையின் மூலமாக விசுவாசத்தின் ஊடாக நம்மை ரட்சித்தது மட்டுமல்ல, 10 கட்டளைகளை அன்றாட வாழ்க்கையிலே பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். பாவத்திற்கு கீழ்பட்டிருந்த பொழுது, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருந்த பொழுது நமக்கு 10 கட்டளைகளை வாழ்க்கையிலே நடத்த முடியாத ஒரு நிலை இருந்தது. அதற்கான ஒரு தகுதி நமக்கு இருக்கவில்லை, வல்லமை நமக்கு இருக்கவில்லை. ஆனால் இயேசுவுக்குள்ளாக அந்த கட்டளைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றக்கூடிய நிலைமைக்கு நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதை நேசிக்கின்ற ஒரு இருதயத்தை பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு கட்டளைகளின்படி வாழக்கூடிய ஒரு தகுதியை, ஒரு திறமையை அடைந்திருக்கிறோம் இயேசுவுக்குள்ளாக. பாவத்தில் இருக்கிற பொழுது என்னது? பாவத்தையே தான் சிந்திக்க முடியும், பாவத்தையே தான் செய்ய முடியும். பாவ உணர்வு மட்டும்தான் இருந்தது, பாவத்தை செய்கிற வாழ்க்கை இருந்தது, நீதி என்று தெரிந்து கொள்ள முடியாத நிலை இருந்தது. பாவ மனுஷனுக்கு என்ன செய்து எது நன்மை எது கெட்டதுமே பிரிச்சு பார்க்க கூடாத ஒரு நிலை தான் பாவம் வைத்திருக்கு. பாவத்திலிருந்து விடுபட்ட பொழுது என்ன நடக்கிறது? முதல் முறையாக நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரிய ஆரம்பிக்கும். 10 கட்டளைகளை புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் கிடைக்கிறது, ஒரு பார்வை கிடைக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் எது தவறானவைகள் என்று தெரிந்து கொண்டு எது சரியானது என்று வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கிறோம். அங்கு விசுவாசிக்கு 10 கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நிறைவேற்ற முடியும். அவன் அந்த கட்டளையின்படி வாழ வேண்டும். அவன் சாகிற வரையும், இந்த உலகத்தில் வாழ்கிற வரையும் அவன் அந்த 10 கட்டளைகளின்படி நடந்து நீதியுள்ளவனாக இருக்க வேண்டும். ஏன்? அந்த 10 கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் அவன் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை அடைய முடியும். இயேசு சொல்லுகிறார், நீ பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும், நாம் பரிசுத்தமானவனாக இருப்பது போல. பேதுரு சொல்லுகிறார், முதலாவது பேதுரு, நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமாக இருப்பது? 10 கட்டளைகளின்படி வாழ்கின்ற பொழுது, அதாவது இயேசு ஆண்டவரில் அன்பு செலுத்தி, முதல் 4 கட்டளைகள் அவள் அன்பு செலுத்துவது போல மற்றவர்களிலும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். 10 கட்டளை ஆண்டவரை அன்பு செலுத்தி எப்படி மற்றவர்களுமே அன்பு செலுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லுகின்றது. அதன்படி நடக்கக்கூடிய ஒரு வல்லமையை நாம் கிருபையின் மூலமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம், இயேசுவில் அடைந்திருக்கிறோம். அப்ப இங்க பவுல் சொல்லுகிற பொழுது, நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லுகிற பொழுது இதைத்தான் சொல்லுகிறார். தொடர்ந்து ஒரு காரியம் சொல்ற, 6:15, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்ய கூடுமோ? நியாயப்பிரமாணத்துக்கு அதை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருந்தாய், இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் கண்டனத்திலும் தண்டனையிலும் இருந்து விடுபட்டு இயேசுவுக்குள்ளாக கிருபையில் இருக்கிறாய், அப்படி இருப்பதனாலே நீ தொடர்ந்து பாவம் செய்ய முடியுமா? அதாவது இப்ப கிருபையில் இருக்கிறாய், ஆகவே நீ பாவத்தை செய்ய முடியுமா? கூடாதே, கிருபையில் நீ இல்லாது இருந்த பொழுது பாவத்தை மட்டுமே நீ செய்து கொண்டிருந்தாய், நீதியை செய்ய முடியாது, பாவத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்தாய். கிருபையின் ஸ்தானத்தை நீ அடைந்த பொழுது நீ பாவத்தை செய்ய முடியாது, நீ நீதியை தொடர்ந்து செய்ய வேண்டும். நீதி செய்வதற்காக உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, பாவம் செய்வதற்காக அல்ல என்பதுதான் அவருடைய வாதம். அது ரோமர்லையும் இருக்கு, கலாத்தியர்லையும் இருக்கு. ஆகவே நியாயப்பிரமாணம் நமக்கு அல்ல, நாம் கிருபையின் கீழ் இருப்பதனாலே நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்று விசுவாசிகள்
சொல்லுவது தவறான வாதம், தவறான வாதம், அது மிக மிக தவறான போலித்தனமான ஒரு போதனை. என அதுதான் தவறு என்று ரோமரில் பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர்களையும் பவுல் சொல்லுகிறார். இப்ப நியாயப்பிரமாணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டி இருக்கிறது, தொடர்ந்து பார்க்க போறோம். ஆனா என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், கிருபையை இயேசுவுக்குள் அடைந்திருப்பதனாலே ஒரு விதத்தில் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இல்லாமல் இருக்கிறதுனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நியாயப்பிரமாணமே நமக்கு இல்லை என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. பத்து கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு வாக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது, அது நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எப்படி பாவம் செய்யாமல் இருப்பது, பத்து கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். பத்து கட்டளைகளின்படி வாழ்கிற பொழுது நாம் பாவத்தை தவிர்த்துக் கொள்ளுகிறோம், பாவத்துக்கு விலகி ஓடுகிறோம். முதல் நான்கு கட்டளைகளையும் நிறைவேற்றுகிற பொழுது நம் இயேசுவில் நம்முடைய அன்பு அதிகரிக்கிறது. இயேசுவும் நம்மில் அன்பு காட்டுகிறார், அவரில் நமக்கு அன்பு அதிகரிக்கிற பொழுது, அவர் நம்மில் அன்பு காட்டுகிற பொழுது நாம் பாவம் செய்யாத பொருளாக இருக்கிறோம். இயேசுவை நேசிப்பது போல மற்றவர்களை நாம் நேசிக்கிற பொழுது மனிதர்களுக்கு எதிராக பாவம் செய்யாமல் இருக்கிறோம், பாவம் செய்வதை குறைத்துக் கொள்ளுகிறோம். பாவத்தை நாம் எப்படி செய்து விடுகிறோம், கிறிஸ்தவர்களாக கிருபையின் ஸ்தானத்தில் இருக்கிற பொழுது நாம் பாவத்தை எப்படி செய்து விடுகிறோம், பத்து கட்டளைகளை மீறுகிறதனாலேயே செய்து விடுகிறோம். பாவம் என்பதற்கு விளக்கம் என்ன, பவுல் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுதல். ஏழாவது அதிகாரம், ரோமர் ஏழாவது அதிகாரத்தில் சொல்றாங்க, பாவம் நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம் செய்வது. ஏழாவது அதிகாரம் முழுசா பதினாலாவது வசனத்துல இருந்து கீழே வாசிக்கிற பொழுது அதைத்தான் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். யோவான் எழுதின மூன்று நிருபங்கள், முதலாவது நிருபத்திலும் யோவான் கொடுக்கிற விதமே விளக்கமும் இதுதான், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அப்ப அங்கே ரோமர் ஏழாவது அதிகாரத்திலும் யோவானுக்கு எழுதின நிருபத்திலும் அதை எழுதியவர்கள் நியாயப்பிரமாணம் என்று சொல்வது எதை, பத்து கட்டளைகள். நாம் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் பார்த்து விட்டோமே, பத்து கட்டளைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏன், அவை நீதி கட்டளைகள், அந்த நீதி கட்டளைகளை மீறுகிற பொழுது பாவம் செய்கிறோம். அந்த நீதி கட்டளைகளை சுவாசத்தோடு பின்பற்றுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் குறைகிறது, நாம் பரிசுத்தம் அடைகிறோம். நாம் கிருபையில் இருக்கிறோம், ஆகவே நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்பது மிக தவறான ஒரு போதனை. சரி, ஒரு செலவு இவளை அகற்றியாச்சு, பத்தடி முன்னால போயிட்டு, ஆனா அந்த வெளிச்சம் அடிக்கிற அந்த இடத்துக்கு அந்த பொருள் என்ன என்று பார்ப்பதற்கு இன்னும் ரொம்ப செலவு இவளைகள் கலக்கு. இன்னொன்று இருக்கிறது, கண்முன்னாலே இருக்கிற ஒரு சிலந்தி வலை, அதையும் அகற்ற வேண்டும். என்ன, நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டுக்கு உரியது, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசுவை ஆராதிக்கின்ற நாம் அந்த பழைய ஏற்பாட்டு யூத நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, நாம் இந்த இயேசுவுக்குள் இருக்கிறோம். இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கணும், இப்ப முக்கியமா ஒன்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது விசுவாசிகள் கவனத்தோட கேள்வி, நியாயப்பிரமாணம் என்ற பதம் வேதத்துல பார்க்கணும், அது மூன்று விஷயங்களை உள்ளடக்கியது, மூன்று விஷயங்களை உள்ளடக்கியது அந்த ஒரு பதத்துக்கு. சில இடங்களிலே அது பத்து கட்டளைகளை மட்டும் குறித்து பயன்படுத்தப்படுகிறது, பல இடங்களிலே நான் சொல்ல போகிற மூன்று காரியங்களை குறித்து பயன்படுத்தப்படும். உங்களுக்கு இதுவரையும் நீங்க வாசிக்காமல் இருந்தால், நம்முடைய பெரியவர்கள்
சீர்திருத்த பெரியவர்கள் எழுதிய விசுவாச அறிக்கைகள்ல 19வது அதிகாரம் கடவுளின் நீதி சட்டம் என்ற அதிகாரம் இந்த விளக்கத்தை கொடுக்குது. நமக்கு உதவி செய்யும் விதமாக அதை நான் வாசிக்கிறேன். 2, 3, 4 பத்திகளிலே பாராக்களிலே அவர்கள் இப்படியான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். எதை குறித்து? நியாயப்பிரமாணத்தை குறித்து. அதை நாம விளங்கிக் கொள்வதற்காக முதலாவது 2வது பாராகிராஃப்ல அந்த நீதி சட்டத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. முதன் முதலாக மனிதனின் இருதயத்தில் எழுதப்பட்டிருந்த நியாயப்பிரமாணம், யார் முதல் முதல் மனிதன் இருந்தான்? ஆதாம், ஏவா. அந்த ஆதாம் ஏவாளையும் பார்த்து ஏதையும் தோட்டத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன எல்லாவற்றையும் நீ ஒன்று விடாமல் பின்பற்ற வேண்டும், நான் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது, இந்த மரத்தில் இருந்த கனியை நீ குசிக்க கூடாது, மற்ற எல்லாவற்றையும் அனுபவித்து எனக்கே சுவாசமாக வாழும். இப்ப அதை செய்வதற்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த மரத்தில் இருக்கின்ற கனியை புசிப்பது தவறு என்பதை தெரிந்திருக்கிறேன், மற்றதெல்லாவற்றையும் அனுமதிப்பது நீதியானது என்பதை தெரிந்திருக்கிறேன். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது தெரியாது. அவர்களுக்கு நீதி என்பது என்ன என்று தெரிந்திருந்தால் மட்டும்தான் தெரியும். அவர்கள் படைக்கப்பட்ட நிலையிலே பூரணமாக படைக்கப்பட்டிருப்பதனாலே அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் அவருடைய இருதயத்திலேயே எழுதப்பட்டிருந்தது. அது எழுதப்பட்டிருப்பதனால தான் அவர்களால் எது தவறு எது சரி என்பதை உணர்ந்து சரியானது செய்து வாழக்கூடிய வாழ்க்கை கிடைத்திருந்தது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த நிலையிலிருந்து விழுந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார். விழாமல் வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவருடைய பேச்சை கேட்டு, ஆனாலும் விழுந்து விடக்கூடிய ஒரு நிலை இருந்தது. எது எப்படி? தவறை செய்தால். அதாவது இங்க சொல்லுகிற முதன் முதலாக மனிதனின் இதயத்தில் எழுதப்பட்டிருந்த நியாயப்பிரமாணம் மனிதன் பாவத்தில் விழுந்த பின்பும் தொடர்ந்து பூரண நீதி சட்டமாக இருந்து கடவுளால் 2 கற்களால் எழுதப்பட்டு 10 கட்டளைகளாக சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது. பாத்தீங்கன்னா 10 கட்டளைகளை எழுத்தில் கற்பலைகளில் எழுதி மோசேயின் கையிலே ஆண்டவர் சீனாய் மலையில் கொடுத்தார். சில பேர் தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 10 கட்டளை முதல்ல அன்னைக்கு தான் கொடுக்கப்பட்டது. தப்பு. முதல் முதலா எப்ப இருந்தது? ஆதாமுக்கும் ஏவாளுடைய இருதயத்திலும் அது எழுதப்பட்டிருந்தது. எழுதப்பட்டிருக்காவிட்டால் அவர்களால் ஆண்டவருடைய கட்டளையின்படி வாழ்ந்திருக்க முடியாது. அப்ப ஆதாம் ஏதேனும் இருந்த நிலைமைக்கும் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 10 கட்டளைகள் எழுத்தில் கொடுக்கப்பட்டதுக்கும் என்ன வித்தியாசம்? அன்று அது அவனுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்ததை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக எழுத்தில் எழுதி கொடுத்தார் ஆண்டவர். யாத்திராகமும் 20 வாசிக்கிறோம். அதான் வித்தியாசம். ஆதாமுக்கு தெரிந்திருந்த அதே கட்டளை. யாத்திராகமும் 20வது அதிகாரத்திலே சீனாய் மலையில் அந்த கட்டளை கொடுக்கப்படுகிற வரையில் அதற்கு முன்னால் வாழ்ந்திருந்த மக்களுக்கு தெரியாமலா இருந்தது? தெரிந்திருந்தது. தெரியாமல் இல்லை. ஆனால் அவர்கள் தெரிந்திருந்த அதே கட்டளைகளை ஆண்டவர் எழுத்தில் எழுதி கொடுத்ததுதான் யாத்திராகமம் 20 நான் பார்க்கிற வித்தியாசம். தொடர்ந்து வாசிப்போம். முதல் 4 கட்டளைகளும் எதில்? 10 கட்டளைகளும். முதல் 4 கட்டளைகளும் கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும், ஏனைய 6 கட்டளைகளும் சக மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் எழுத்து விளக்குகின்றன. இப்10 கட்டளைகளும் அறவிதி நெறிமுறை ஒழுங்கு சட்டங்கள், அதாவது ஒழுக்க நீதி சட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்ப நியாயப்பிரமாணத்துல 3 விஷயம் அடங்கி இருக்குன்னு சொன்ன அந்த 3 விஷயங்கள்ல 1 விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. என்னது? 10 கட்டளைகள் இவை ஒழுக்க நீதி சட்டங்கள், ஒழுக்கம் சம்பந்தமானவை, அறநீதி சட்டங்கள் என்று தெரிகிறது. இது ஆதாமினுடைய இதயத்தில் எழுதப்பட்டிருந்தது. அது தெரிந்திருந்தபடியினால் தான் அவன் கர்த்தர் சொன்னதை கேட்டு ஏதேனில் வாழ முடிந்திருந்தது. அதை அவன் மீறிய பொழுது பாவம் சம்பவித்தது. ஆகவே அவை ஒழுக்க நீதி சட்டங்கள். உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் சொல்லுவாங்க பதுகடலை வாசிட்டு, பொய் சொல்றது ஒழுக்க குறைவு, அளவெடுப்பது ஒழுக்க கேடானது, அப்படி அஞ்சாவது அதிகார கட்டளையிலிருந்து சொல்றதெல்லாம் ஒழுக்கம், முதலாவது கட்டளையிலிருந்து நாலாவது கட்டளை வரையும் உள்ளது எப்படி ஒழுக்கமாக இருக்க முடியும்? ஒழுக்கமானதுதான் என்னது? ஒழுக்கம் இல்லாதது எது தெரியுமா? கடவுளை தெரியாம இருக்கிறதுதான் ஒழுக்கம் இல்லாமல். முதல் முதலா வாழ்க்கையிலே ஒழுக்கம் ஏற்படுகிறது ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகிறவர்கள். ஆண்டவர் இல்லாம வாழ்கின்ற வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அவிசுவாசி இருக்கிறான், எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறான் பாருங்க, இருக்கிறானோ இல்லையா? எத்தனை அவிசுவாசி இருக்கிறான் தெரியுமா? தியேட்டர் பக்கமே போகாதீங்க. எவ்வளவு அவிசுவாசி இருக்கிறான் தெரியுமா? சிகரெட்டே பிடிக்காதவன். எத்தனை அவிசுவாசிகள் இருக்கிறார்? தான் திருமணமான தன்னுடைய மனைவிக்கு மட்டும் விசுவாசமா இருக்கிற அவிசுவாசிகள் இல்லையா? குடிகாரனாலே இல்லாத அவிசுவாசிகள் இல்லையா? இருக்கிறான். நிறைய திருவள்ளுவர்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார்கள், எவ்வளவோ விஷயங்கள். அப்ப அதெல்லாம் நம்ம ஒழுக்கமா, ஏன் ஒழுக்கம் இல்லையா எப்படி சொல்றீங்கன்னு கேட்கறோம். இல்லை, ஏன் தெரியுமா? மனிதன் படைத்த படைப்பிலே தேவனுடைய சாயலினாலே படைக்கப்பட்டிருப்பதனாலே பாவ நிலையில் இருந்தும் இந்த மாதிரியான சில வெளிப்புற ஒழுக்க குணங்களை அவன் கொண்டிருந்த பொழுதும் கடவுளை அறியாமல் இருப்பதனாலே அவன் செய்கின்ற அத்தனையும் சுயநலத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. கிறிஸ்தவன் செய்கின்ற காரியங்கள் தான் சுயநலத்தின் அடிப்படையில் இல்லாமல் கிறிஸ்துவின் மகிமைக்காக செய்யப்படுகிறது. இப்ப பத்து கட்டளைகளை அறியாமல் கடவுள் இல்லாமல் வாழ்கிறவன் அந்த ஆறு கட்டளைகள் உள்ளதை செய்தாலும் சுயநலத்தின் அடிப்படையில தான் செய்வான். அவன் கோயிலுக்கு போற நேரம் என்ன செய்யறான், என்ன செய்யறான், நல்லா யோசிப்பார். கோயிலுக்கு போய் அவன் சாமியை கும்பிடுகிற பொழுது கூட அவன் வாழ்க்கையில சில காரியங்களை செய்திருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்கிறேன் அதனால நீ எனக்கு நன்மை செய்யு கேட்கிறான். அப்ப லஞ்சம் கொடுக்கிறான். அவன் செய்கிற எல்லாமே தன்னை சார்ந்துதான் இருக்கு. அதனாலதான் கிரியைகள் நிறைந்ததா இருக்கிறது. இந்து மதமோ மற்ற எல்லா மதத்திலையும் கிரியைகள் கூட, ஏன் அந்த கிரியைகளை செய்து 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 ஆண்டவர் நம்மை பார்த்து நல்லவன் நினைக்கிறதுக்காக அதுதான் செய்கிறான். ஆனா அவன் அதை அப்படி செய்வதிலேயே என்ன அடங்கி இருக்கிறது? சுயநலம். அது தன்னை சார்ந்ததாக இருக்கிறது. விசுவாசியால் மட்டும்தான் சுயநலம் இல்லாமல் அதை செய்ய முடியும். முழுமையும் இயேசுவின் மகிமைக்காக, எனக்காக அல்ல ஆண்டவரே, எனக்காக அல்ல உமக்காக பார்த்து செய்யக்கூடியவர் இயேசுவை அடைந்தவர் தான். அதனால நமக்கு நல்லா தெரியும். இப்ப நீதி சட்டங்கள் ஆதாமினுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்ததுனாலே அவனால் நீதியாக ஏதேனில் வாழ முடிந்தது. அவன் அதை மீறி பாவம் செய்த பொழுது அவனால் நீதியாக வாழ முடியவில்லை. என்ன செய்தான்? ஆண்டவரை விட்டு ஓடி போய்விட்டான், ஒளிந்து கொண்டான். அதுக்கு முன்ன ஒளியலையே. ஆண்டவரோட இடைவிடாத ஒரு நெருக்கம், ஆனந்தம், இந்த நேரமும் ஆண்டவரோட பேச்சு, இந்த நேரமும் ஆண்டவரோட சம்பாஷணை, இந்த நேரமும் ஆண்டவரோட அவன் கலந்து பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் பாவம் வந்தவுடனே அவன் ஓடி விட்டான். ஆண்டவர் ஆண்டவர் கேட்கிறான், யார் சொல்லி கொடுத்த என்ன விட்டு ஓட போகி? பாவம். பாவம் என்ன செய்கிறது? மனிதனை ஆண்டவனிடத்திலிருந்து விளக்கி வைக்கின்றது, ஆண்டவனுக்கு விரோதியாக மாற்றுகிறது, அவரை வெறுக்கின்ற இருதயத்தை அவன் அடைகிறான். ஆனால் தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் எதுக்கு கும்பிடுறான் தெரியுமா? ஏன் லட்ச லட்சமா காசு கொடுத்து சாமி கும்பிடுறான்? யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷன் ஏதாவது கோபம் வச்சு என்ன ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. அதனால அவருக்கு லஞ்சத்தை கொடுத்து என்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்றான். இது ஒரு என்ன வைக்கிறது, வாட்ச்மேன் வைக்கிற மாதிரி. வீட்டுல நாய் வளர்ப்போம் இல்லையா, என்ன தெரியாது, பாஸ்வேர்ட்ல பெரிய நாய் இருக்கு, யாரும் வந்துடாம இருக்கிறது. சாமிய அப்படி நடத்துறாங்க, நான் உனக்கு கொடுக்க வேண்டியதான் கொடுத்துடுறேன், லஞ்சமா தேங்காய் உடைச்சிடுறேன், 101 தேங்காய் உடைச்சிடுறேன், என்ன பாஸ் பண்ணி வச்சு வேலாயிட்டா என்ன செய்வான் போய், ஏன் பிள்ளையார் உனக்கு கண்ணு இருக்கா, நான் கொடுக்குறேன்னு சொன்னதான் சரி, அடுத்த முறை பாஸ் பண்ண வச்சிருக்க கூட அடிச்சு இவன் பயன்படுத்திக்கிறான். இவனுக்கு ஆண்டவர் மேல அன்பு இல்லை, அங்க நீதிக்கு இடம் இல்லை, இவன் அவரை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். அதனால அது மட்டும்தான் மனுஷனால செய்ய முடியும், வேற எதையும் செய்ய முடியாது. சுயநலம் தான். கோயில் கட்டுறது எதுக்கு கட்டுறான், சுயநலம், வரி கொடுக்காம ஏமாத்துறது, கலத்தனமா சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தை எல்லாம் இதுல சேரிட்டிக்கு செஞ்சுட்டா கொஞ்சம் கவர்மெண்ட் பண்ணுறோம், இல்லாட்டி சமூக சேவைகள்லாம் நிறைய செய்வாங்களா இல்லையா, என்னது செய்யலாம், சுயநலம் தான். எல்லாம் செஞ்சா சாகுற நேரத்துல நான் நரத்துல போய் சேர்ந்துடாம இருக்கிறேன். அப்ப அவனுடைய மதம் பூரா எண்ணத்தில் இருக்கிறது, கிரியை 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 கிரியை. ஆண்டவர் ஏமாற்றுகின்ற இதயத்திற்காக எடுத்தார், என் ஆண்டவருக்கு விரோதி. விசுவாசி எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் எல்லாம் கர்த்தரின் மகிமைக்காகவே என்று செய்ய வேண்டிய நிலைமைக்கு போட்டுருக்க. நியாயப்பிரமாணத்தை பார்த்தோம், இந்த நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளைகளை பார்த்துட்டோம். ஏன் 10 கட்டளைகள், நீதி கட்டளைகள், ஒழுக்க நியதி கட்டளைகள், மாரல் லான்னு ஆங்கிலத்தில். இந்த 10 கட்டளைகள் எக்காலத்துக்கு இருக்கும், இல்லாம இருக்க முடியாது. ஏன் 10 கட்டளைகள் தான் பாவம் என்ன என்றே நமக்கு சொல்லுகின்றன. அந்த 10 கட்டளை இல்லன்னு சொன்னா என்ன தப்பு ஏற்படும் தெரியுமா, பாவத்துக்கு விளக்கமே கொடுக்க முடியாது. சாகுற வரையும் 10 கட்டளைகள் நிரந்தரமா இருக்க வேண்டியவை, ஏன் அவைதான் பாவத்தை விளக்குகின்றன. எந்த விஷயத்தை எடுத்தாலும் நீங்க சொல்லுங்க, பாவம்னு எந்த விஷயத்தை எடுத்தாலும் அத பாவமா இல்லையா என்று காட்டுவது 10 கட்டளை. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லவா, ஏரோது ராஜா தன்னுடைய தம்பியின் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான், வாசிக்கிறமா இல்லையா, யோவான் ஸ்நானன் அதை கண்டித்து தகாத உறவுன்னு சொன்னான். அதனால அவனுக்கு பிடிக்கல, ஜெயில தூக்கி போட்டானா இல்லையா, வச்சிருக்கீங்களா, தூக்கி போட்டு. ஏன் யோவான் ஸ்நானன் இவன் தம்பியின் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தது தகாதவன் என்று சொன்னான், தம்பி மனைவியோட வாழ்ந்து கொண்டிருந்தா தம்பி செத்து போயிருவான், ஆகவே அவ உதவியா இருந்த, ஆனாலும் நீ அவளோடு திருமண வாழ்க்கை நடத்துவது தப்பு என்று யோவான் சொல்லியது. ஏன் தெரியுமா, நீங்க நினைப்பீங்க அது விபச்சாரம், இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டுல லேவியராகும் 18 அதிகாரம், உடைய தம்பியினுடைய மனைவி உனக்கு சகோதரி என்று சொல்லுவதனாலே இவனுடைய சகோதரியோடு திருமண வாழ்க்கை வாழ்வது தவறு என்று சொல்லுகிறது. அப்ப அந் தம்பியினுடைய மனைவியை திருமணம் செய்து வாழ்வது தவறு என்று எது காட்டுகிறது, நியாயப்பிரமாணம் காட்டுகிறது. நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டான் எது பாவம்னு நமக்கு தெரியாது, இது பாவம்னு நமக்கு தெரியாது. அப்ப ஒழுக்க நியதி கட்டளைகள், நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒழுக்க நியதி கட்டளைகள் என்றைக்கும் அவசியம். 10 கட்டளைகள் தான் நமக்கு எது பாவம்னு காட்டும், அதை எடுத்துட்டா பாவத்துக்கு விளக்கம் கொடுக்க வழியே இல்லை. எத்தனையோ உதாரணங்களை நான் கொடுக்கலாம், இன்னொரு உதாரணம் சொல்லுறேன். 1 குருந்தியர் 5 அதிகாரத்துல சபையில அங்கத்தவனாக இருக்கின்ற ஒருவன் தன்னுடைய சித்தியோடு திருமண வாழ்க்கை வாழ்ந்தான், அப்பாவின் மனைவியை நீ மனைவியாக வைத்திருக்கிறாய், அதாவது அவனுடைய தாய் அல்ல சித்தி, அப்பா 2 திருமணம் செய்து திருமணம் செய்தவளை நீ மனைவியாக வைத்திருக்கிறாய். அப்ப பவுல் கண்டித்து சொல்லுகிறார், சபை அவனை சபை நீக்கம் செய்ய வேண்டும், அவிசுவாசி கூட நினைத்து பார்க்க தயங்குகின்ற ஒரு பாவத்தை நீ செய்கிறாய் என்று பவுல் சொல்வதற்கு காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே லேவியர் 18 அதிகாரத்திலே அப்பாவினுடைய மனைவியாக இருக்கிறவர் உன்னைக்கு தாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதனாலே புதிய ஏற்பாட்டிலே அது தொடருகிறதா இல்லையா? அப்ப நியாயப்பிரமாணத்தின் ஒழுக்க நியதி சட்டங்கள் இல்லை என்று சொன்னால் இவன் செஞ்சதெல்லாம் சரியா போயிடும் புதிய ஏற்பாடு. அப்ப பாவத்துக்கு நமக்கு விளக்கம் கொடுப்பது நியாயப்பிரமாணம், ஒழுக்க நீதி சட்டம். அவர் கடைசி வரையும் இருக்கும் இருக்கிற பொழுதுதான் நாம் விசுவாசிகளாக இருப்பவர்கள் கூட அவற்றை பார்த்து பாவத்தை செய்யாமல் வாழ்கிறோம் பரிசுத்தமாக. பதுகலைகளை பார்த்துட்டோம். இப்ப நியாயப்பிரமாணத்துல இன்னொரு ரெண்டு விஷயங்கள் இருக்காது, அது என்னன்னு பார்ப்போம். தொடர்ந்து வாசிக்கிற இந்த முதல் 4 கட்டளைகளும் கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும், ஏன்னா 6 கட்டளைகளும் சக மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் எடுத்து விளக்குகின்றன. இவை ஒழுக்க நீதி சட்டளை. அதுக்கு பிறகு 3 பேராகிராஃப், அதாவது பாராவிலே சொல்லப்படுகிறது விசுவாச அறிக்கையிலே, இவ் ஒழுக்க நீதி சட்டங்களை தவிர, 10 கட்டளைகளை தவிர கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு, இஸ்ரவேல் ஒரு நாடாக இருந்த பொழுது அந்த மக்களுக்கு வரப்போகும் காரியங்களை எடுத்துக்காட்டும் மாதிரிகளாக அமைந்த சடங்கு முறை சட்டங்களை அளித்தார் தான் சமயங்காச்சாரியங்கள் அல்லது சடங்கு முறை. ஆராதனை சம்பந்தமானது, ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக பரிசுத்தமாக தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு கொடுத்த காரியங்கள், சமுதாயத்திலே ஒழுக்கத்தோடு அவங்க பரிசுத்தமா வாழ்வதற்காக எத்தனையோ சடங்குகளை எல்லாம் நம்ம லேவியராகவும் பூரா வாசிக்கிறோம். இந்த காரியங்களை சடங்கு முறை சட்டங்கள் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே 10 கட்டளைகளை மோரல் லா ஆஃப் காட் என்று சொல்லுவார்கள். இந்த சடங்கு முறை சட்டங்களை அவர்கள் செரமோனியல் லாஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அப்ப இந்த சடங்கு முறை சட்டங்களை கொடுத்தார். இவை இரு முக்கிய பகுதிகளாக அமைந்துள்ளன. என்ன? ஒரு குழுவில் அவருடைய ஆராதனையோடு சம்பந்தப்பட்ட கிறிஸ்துவையும் அவருடைய கிருபைகள், நடவடிக்கைகள், பட்ட துன்பங்கள், நமக்காக அவர் பெற்றெடுத்த ஆசீர்வாதங்கள் என்பவற்றை முன்குறித்து உணர்த்தும் சடங்குகளாக அமைந்தன. இன்னொரு பகுதி ஒழுக்க கடமைகள் பற்றிய பல்வேறு போதனைகளை கொண்டிருந்தது. இப்ப நான் சொன்ன தேவியர் பாடத்துல எப்படி உன்னுடைய தாய் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவரை திருமணம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒழுக்க நியதி கட்டளைகள் 10 கட்டளை, சடங்கு சம்பந்தமான கட்டளைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சடங்கு முறை சட்டளைகளை இயேசு தானே நிறைவேற்றி சிலுவையில் நிறைவேற்றும் வரையும் அவை இருந்தன. அவர் சிலுவையில் அவள் நிறைவேற்றிய பிறகு அந்த சடங்கு முறை சட்டங்களை நாம் தொடர வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. 4 பகுதி சொல்லுகிறது. இது தவிர 3 ஒரு பகுதியும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. என்ன தெரியுமா? நீதி சட்டங்கள். அப்ப ஒழுக்க நீதி சட்டங்கள் 10 கட்டளைகள், சடங்கு சம்பந்தமான கட்டளைகள், நீதி கட்டளைகள். என்ன நீதி கட்டளைகள்? இஸ்ரேல் நாடாக இருந்த பொழுது அவர் ஒரு தேசமாக இருந்து செயல்படுவதற்காக எப்படி நீதியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக சட்டங்களையும் ஆண்டவர் வகுத்து கொடுத்தார். இந்த சட்டங்கள் இன்னைக்கு பொதுவாக நமக்கு தேவை. உலகத்திலேயே மரண தண்டனை கொண்டு வந்தது இந்த சட்டங்களாக என ஆண்டவர் அதை ஏற்படுத்தி இன்னைக்கு ரொம்ப தேசங்கள்ல மரண தண்டனை எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மக்களுக்கு பிடிக்கல. ஆனா மரண தண்டனை கொலை செய்ய ஒருவனை கொலை செய்தவன் ரத்தத்தை எடுத்தவன் அவன் அதன்படி சாகடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது ஆண்டவர். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த மரண தண்டனை ஏற்படுத்தியவன் ஆண்டவர் என்பதனாலதான் சில நாடுகள்ல இன்னும் அது தொடர்ந்து இருக்கு. அமெரிக்காவெல்லாம் தொடர்ந்து இருக்கு, டெக்சாஸ் மாநிலத்தில். ஏன்? அது கடவுளால் ஏற்படுத்தியா? இன்னைக்கு மனித உரிமைகள் அந்த மாதிரி எல்லாம் ஹியூமனிசம் வர ஆரம்பித்ததுனால ஆண்டவருடைய நீதி சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க. ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்துல 3 இருக்குது, 10 கட்டளைகள், சடங்கு சம்பந்தமானவைகள், சட்டம் சம்பந்தமானது. இந்த சட்டம் சம்பந்தமான இவைகள் சடங்குகளை எல்லாம் இயேசு நிறைவேற்றி நாம் இன்றைய ஒரு இஸ்ரவேல் போல ஒரு நாடாக இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே அதிலிருந்து நம்மை விலக்கி வைத்திருக்கிறார். ஆனால் 10 கட்டளைகள் எப்பொழுது தொடர வேண்டிய கட்டளைகளாக இருக்கின்றன. ஏன் அவையே பாவம் எது என்று சொல்லுகின்றன. அதிலிருந்து அதை நிறைவேற்றியே பாவம் செய்யாத வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கு. இது உண்மையானதுனாலதான் வினாவுடைய போதனைகளிலும் விசுவாச அறிக்கைகளிலும் சீர்திருத்த பெரியவர்கள் வரலாற்றில் இது எழுதி வச்சிருக்கிறார்கள். நம்முடைய இனத்துல பாஸ்டர்ஸ் பிரீச்சிங் செய்கிறவர்கள் இது எல்லாம் கற்றுக்கொள்ளாததுனால பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள உறவு என்ன, பழைய ஏற்பாட்டை எப்படி புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் வாசிப்பது, எது எது நமக்கு தேவையானது தேவையில்லை என்றெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான ஒரு வேத அறிவை பெற்றுக் கொள்ளாததுனால இந்த தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன. யூதர்களுக்குத்தான் நியாயம் நியாயப்பிரமாணம், இயேசுவுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு இல்லை என்ற பேச்சு வருவதற்கு இதுதான் காரணம். மூணாவது ஒண்ணு அதை மட்டும் சொல்லி முடிச்சேன். மூணாவது இப்ப என்ன 20 அடி போயிட்டோம், இப்ப இன்னொரு சலந்தி வலையை நம்ம அகற்றணும். ஒண்ணுமே கஷ்டப்படாம அதை அகட்ட முடியாது. ஏன்னா இதெல்லாம் சலந்தி வலை மாதிரி எங்களுடைய எண்ணங்களையும் இருதயங்களையும் பாதித்து வைத்து 10 கட்டளைகளை பார்க்கக்கூடிய விதத்தில் பார்க்க முடியாதபடி பண்ணி இருக்கிறது. மூணாவது எண்ணம் அன்பு நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருப்பதை இல்லாமல் ஆக்கிவிட்டிருக்கிறது. கிருபையின் கீழ் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, அன்பு. நீ அன்புள்ளவனாக இருக்கிற பொழுது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாகிறார். ஆகவே நியாயப்பிரமாணத்தை செய் செய் என்று சொல்ல வேண்டியது புதிய ஏற்பாட்டில் அவசியம் இல்லை. நாம் அன்பு பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு தேவனில் நீ அன்பு பாராட்டுகிறாயோ அந்த அளவுக்கு நீ பரிசுத்தமடைகிறாய், பரிசுத்தமானவனாக ஆண்டவரிடத்தில் இருக்கிறாய். ஆகவே நீ 10 கட்டளைகளை பற்றியெல்லாம் பெரிதாக கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அன்புள்ளவனாக இருக்கப்பா, ஆண்டவர்களே அன்பை காட்டு, மற்றவர்களே அன்பை காட்டு. அன்பு உங்களே ஊறி ஊறி வளருகிற பொழுது உனக்கு கட்டளைகள் அவசியம் இல்லை. கேட்கறது நல்லா இருக்கா இல்லையா? கேட்கத்தான் இனிப்பா இருக்குமே தவிர நடைமுறைக்கு ஒப்புச்சப்புள்ளாத ஒரு போதனை. ஏன் சொல்றேன் கேளுங்க, அன்பு என்னன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது முதல் 4 கட்டளைகள் தான். ஆண்டவர்கள் அன்பு காட்ட வேண்டுமானால் ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், என் மேல் அன்பு காட்டும் முழு இருதயத்தோடு முழு வளமையோடு மனதோடு. எப்படி? முதல் 4 கட்டளைகளின் படி வாழ்வதன் மூலமாக. எப்படியா அன்பு ஊறும், ஊற்று மாதிரி அன்பு நம்மள ஊறி அன்புல நம்ம திளைக்கணும்னு சொன்னா முதல் 4 கட்டளைகளையும் என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றாமல் அறிவுபூர்வமாக விசுவாசத்தோடு பின்பற்றாமல் அவரை என்னால் நேசிக்கவே முடியாது. கட்டளைகள் இல்லாமல் அன்பு வராது. அந்த முதல் 4 கட்டளைகளையும் என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுதுதான் மற்றவர்களை நான் பார்க்கிற பார்வையே வித்தியாசமாக இருக்கும். மற்ற 6 கட்டளைகளின் படி வாழக்கூடிய பார்வை எனக்கு இருக்கும். அப்ப எவ்வளவு பொய் தெரியுமா? 10 கட்டளைகள் தேவையில்லை அன்பா இரு என்றால் அது ரொம்ப மோசமான போதனையே. அன்புக்கு ஆதாரமாக அன்பு உள்ளவனாக இருப்பதற்கு 10 கட்டளைகள் தேவை. அந்த கட்டளைகள் இல்லாத ஒரு வித அன்பை நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு அன்பை பற்றியே தெரியாது. இன்னொன்னு சொல்றேன், 5வதுல இருந்து 10வது வரை உள்ள கட்டளைகள் ஒண்ணு அடுத்தன பொண்ணுக்கு ஆசைப்படா, இன்னொருவன் மனைவியை நீ நேசிக்க கூடாது. நீ திருமணமான உன்னுடைய மனைவியை மட்டுமே நீ அன்பு காட்ட வேண்டும். எப்படி இது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவி கணவன் மேல மட்டும் அன்பு காட்டி இன்னொருத்தர் மேலேயோ இன்னொருத்தர் மேலேயோ அந்த விதமான அன்பு காட்டாம இருக்கிறன எப்படி? ஒருத்த வர்றான், பாஸ்டர் எனக்கு பெரிய பிரச்சனை, என்னவா பிரச்சனை, என் மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவ மேல ஒரு ஆசை உங்களுக்கு வந்துருது, அதெல்லாம் தப்பு, எப்படி வர முடியும், அதெல்லாம் தப்பு. அப்ப நான் பாஸ்டரா இருந்து அப்ப நீ என்ன செய்ய, நீ ரொம்ப ஆண்டவர்கிட்ட அன்பு காட்டு, ரொம்ப அன்பு காட்டினா அந்த ஆசையெல்லாம் போயிடும். அப்ப எப்படிங்க செய்யறது? அது நீ தான் காட்டணும், நீ ரொம்ப அன்புனை வளரணும் ஆண்டவர். எப்படி எப்படி சொல்லிக் கொடுக்க போறீங்க ஆண்டவர்கள் அன்பா இருக்கிறது? எப்படி சொல்லி கொடுங்க? அன்பு காட்ட அன்பு காட்டின அவனும் பாட்டின இயேசு படத்த வச்சு அன்பு காட்டுதா? என்ன அன்பு காட்டுறது? அன்பு வளரணும்னா பாவம் போகணும், புரியுதா? பாவம் குறைய 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 ஆண்டவர்கள் அன்பு போதும். பாவத்தை குறைக்காம அதை அடித்து வெளுத்து கீழே வைக்காம அன்பு வர்றதுக்கு இடமே இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல அவனுக்கு அன்பு வரணும்னா அந்த இச்சையை அடக்கணும். எதுக்கு அந்த இச்சை காரணமா இருக்கிறதோ அத்தனையும் இல்லாமல் ஆக்கணும். நீ மூட்டையை கட்டிட்டு உன் குடும்பத்தோட இன்னும் 10 இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்தாலும் போய் தான். அப்ப என்ன சொல்லுகிறது? அன்பு, அன்பு என்பது ஒரு ஆக்ஷன் வேர்ப், ஆக்ஷன் உள்ள ஒரு குரு. அதாவது நடவடிக்கை இல்லாம அன்பு வர மனைவி மேல அன்பு காட்டுற, ரொம்ப அன்பு காட்டுற. எவ்வளவு அன்பு காட்டுறீங்க? பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதே பூ வாங்கி கொடுக்கணும். பூவே வாங்கி கொடுக்காட்டு உனக்கு என்ன அன்பு சொல்லுவாங்க? பரிசு வாங்கி கொடுத்துருக்க, ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்க, கிஃப்ட் எல்லாம் என்னத்துக்கு? என்னதான், எப்படித்தான் அன்பு காட்டுற? அன்பு இருக்கிறது அடுப்படில போயிட்டு ஏதாவது உதவி செஞ்சீங்க, ஐயோ அது ரொம்ப பாவம். ஒண்ணுமே செய்யாம உன் மனைவி மேல் நீ அன்பு காட்டுகிறாயா? என்ன உலகத்திலேயே இல்லாத அன்பு. ஆதாம் ஆண்டவர் மனைவியை கொடுத்த உடனே என்ன செய்ய? பாட்டே பாடினான். சரி, கவிதையாவது எழுதி இருக்கியா? அதெல்லாம் ஓ அன்பு, என்ன அன்பு? எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லாம அன்பு காட்ட முடியுமா? ஒரு லெட்டராது போட்டு ஏதாவது எழுதி கொடுத்து அன்பா பேசி இருக்கிறீங்க, பேச. அப்போ ஒரு நடவடிக்கை இல்லாம ஒரு கிரியை இல்லாம அன்பு காட்ட முடியாது, அன்பு வராது. அப்ப அன்பு வர்றதுக்கு பாவம் குறையணும், அன்பு சிந்திக்கணும். 1 Corinthians 13 வாட்சி பாருங்க. அப்ப மற்ற பெண் மேல் இச்சை வராமல் இருப்பதற்கு இவ என்ன செய்யணும்? அந்த இச்சையை இல்லாமலா எது அதை உருவாக்கியது? அவ யோசிச்சு பார்க்கணும், ஏன் என் மனைவி மேல் அன்பு காட்டாமல் இருந்திருக்கிறனா? அவளை மட்டுமே பார்க்கிற விதத்துல ஏதாவது குறைவு ஏற்படுத்தி இருக்கிறனா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அவளோட பேசாம இருந்திருக்கிறனா? விலகி போய் இருந்திருக்கிறனா? யாரோ ஒருத்த கேட்டேன், அவர் எத்தனை எவ்வளவு நாள் பா மனைவியோட வாழ்ந்திருக்கிறார், 1 வருஷத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறார்? எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறார்? எவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கிறியோ அவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கிறது அன்பு குறையும். நல்லா புரியலாம். பாஸ்டர் வேலையில ஒரு மிஷன் வேலையில வந்தா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் வருவேன், ஏன்னா எனக்கு குடும்பம் இருக்கா இல்லையா? ஏ வந்து மாச கணக்குல தெரிஞ்சிட்டு இருந்தா ஆபத்து, அது தவறு. மனைவி உனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அவளோட முகத்தை பார்த்து பேசி வாழ்வதற்காக, அவளோடு சேர்ந்து இணைந்து வாழ்வதற்காக. அவனுடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து அந்த விழா எலும்பை வைத்து மனைவி உருவாக்கப்பட்டதுல இருந்து என்னத்தை காட்டுறது? தேவையில்லாம பிரிவு இருக்கக்கூடாது. அவசியமாக இருந்தால் மட்டுமே அது ரெண்டு பேரும் தீர்மானிச்சு. மனைவி சொல்லாம நான் ட்ரிப் போக மாட்டேன் அப்ப என்ன சொல்லிடுறாங்க? குண்டாட்டி தாசு அவங்களுடைய தேவைகளையும் நீங்க பார்க்கணும். மனைவி வேற என்னதை கொடுத்துரு? நல்லா சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கும் பிள்ளைகளை பெற்றுக்கிறதுக்குமா மனைவி கொடுத்துருக்கு. நம்ம இடத்துல ரெண்டுக்கு தான் பார்ப்பாங்க. ஊர் ரொம்ப ஊர் சுத்திட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு கால் கட்டிருக்கு, அவன் சுத்துறத நிப்பாட்டுறதுக்கு ஒரே வழி அவனுக்கு ஒரு வயசு. எவ்வளவு சீப்பா இருக்கு பாத்தீங்களா? தெரிஞ்சுங்க, இப்படிதான் பாடுறான் ஆண்கள். உண்மையில அப்படி ஒருத்தனை கட்டுறதை விட கட்டாம இருக்கிறது வாழ்க்கை. நம்ம இனத்துல பெண்களை எவ்வளவு மோசமா பாடுறான் தெரியுமா? ஆணுக்கு சும்மா ஒரு பணிவிட செய்யறதுக்காக சுவிசேஷம் அதில் மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படி பார்க்கக்கூடாது. உனக்கு சமமாக, உனக்கு உயிருக்கு உயிராக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை கொண்டு வர எப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க? ரொம்ப பிரிஞ்சு வாழ்ந்தா பிரிவு தான் ஏற்படும். அப்ப போன யாரையும் பார்க்கறத தவிர வேற வழி வர. அப்ப என்ன செய்யணும்? விரும்பி ஏற்படுத்திக்க முடியாது, விரும்பி ஏற்படுத்திக்க முடியாது. அன்பு காட்டுவதற்கு, மனைவி மேல அன்பு காட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டியது? பேச வேண்டியிருக்கு, பகுதியில் இருக்க வேண்டியிருக்கு, சேர்ந்து நடக்க வேண்டியிருக்கு, காரியங்கள் சேர்ந்து சிந்தித்து திட்டம் போட்டு செயலாற்ற வேண்டியிருக்கிறது. கூடி வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவர் தான் மனைவி. இன்னொன்னு கேட்டேன், எத்தனை பிள்ளைப்பா ஒண்ணு, இப்படி புலனா பிரிஞ்சு போயிருந்தா இன்னும் பிறக்கிறது வழி எங்க? எவ்வளவு பெரிய ஆபத்து கேட்டு. ஆண்டவர் என்ன சொல்லுகிற? ஆதாமையும் ஏவாலையும் பற்றி பழி பெருகுங்க. அப்படின்னா ரொம்ப புள்ள வெத்துக்கணும். இதெல்லாம் நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் எத்தனை புள்ள வேணும் இல்லை. அன்பு நடவடிக்கைகளை, கிரியைகளை காட்டப்பட வேண்டியது. இல்லாம அன்பு காட்ட முடியாது. அப்ப நீ ரொம்ப அன்பாக இது பத்து கட்டளை தேவையே இல்லைன்னா ஒரு அன்புன்னு அர்த்தம் தெரியாது. ஒண்ணு குழந்தைகள் 13 பாட்டு வாழ்ச்சி பாருங்க. அன்பை பத்தி உள்ள செயலை பத்தி, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பு அடையாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது. இப்ப அதெல்லாம் இறுதிய சம்பந்தமான செயல்கள், நடவடிக்கைகள் வந்து சேரும். அப்ப உண்மையான அன்பு ஆண்டவர் மேலும் மற்றவர்கள் மேலும் இருக்க வேண்டுமானால், நீ விசுவாசியாக பற்று கட்டளைகளை நிறைவேற்றி வாழ்கிற பொழுது உன் அன்பில் நீ வளர்கிறாய். பத்து கட்டளைகளை எடுத்து வைத்து விட்டு அது இந்த காலத்தில் தேவையில்லை, அன்புதான் தேவைன்னு சொல்றது முட்டாள்தனமான ஒரு வாதம், வேதமே தெரியாத ஒரு வாதம். அன்பு ஃபீலிங் மட்டும் இல்லைங்க. அன்புனா ரொம்ப பேருக்கு முதல்ல ஒரு ஃபீலிங் இல்லையா? அதனாலதான் ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவட பேச கூட மாட்டாங்க, அன்பு வந்து அவளுக்கே அது தெரியாது, போய் சொல்லவும் மாட்டான். பத்து வருஷம் ஒருதலை பட்சமான ஒரு அன்பு. அவங்க அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பெண்ணு இல்ல, அவளே இன்னொருத்தனை நேசித்து கல்யாணம் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன செஞ்சான்? தூக்கு போடுறோம் பேப்பர்ல பார்க்க, ஏன் காதல் தோல்வியினாலே தூக்கு போடுறோம். இந்த பெண் கல்யாணம் ஆயிக்க பிள்ளையான்னு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு, இதுக்கு பேர் அன்பா? நம்ம இடத்துல இதுக்கு பேர் காதலாம். ஏண்டாவா டிக்ஷனரியானது எடுத்து முதல்ல காதல் உள்ளத்துல ஏற்படுகின்ற ஒரு நேசத்தை சொல்லாம அது வராதியா? சொன்னா மட்டும் பத்தாது, நீ டிமாண்ட் பண்ண முடியாது. அந்த பக்கத்திலே அந்த மாதிரி இருக்கணும். அப்ப ரெண்டு பேரும் மனம் பொருந்தி வருகிற பொழுதுதான் அதுக்கு காதலே தவிர ஒரு சைடு இருக்கிறது இல்லை. அது உன் மனசுல ஏற்பட்ட ஒரு, அதையும் இதையும் பார்த்து ஏற்பட்ட ஒரு காரியமே தவிர ஒரு ஃபீலிங். அதனாலதான் அன்புங்கிறது சும்மா ஃபீலிங் மட்டும் இல்லை, அது ரொம்ப விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு. அன்பு தீங்கு விளைவிக்குமா? விளைவிக்க. மற்றவங்க மனசு சங்கடப்பட விடுமா? விடாது. ஒரு தலை பண்றது அவ சொல்றா, இல்லப்பா எனக்கு ஒண்ணு எனக்கு பிடிக்கல, பிடிச்சிருந்தா ஆகும், ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கேன். அப்ப அன்பு என்ன செய்யும்? சுயநலமானதா இல்லையா? அவன் மதிக்கலையே, மதிச்சிருந்தா என்ன செய்வார்? சாரி தப்பா, சும்மா ஃப்ரெண்ட்ஸா இருந்துருவான். அதை மதிக்காதது இது முழு சுயநலம். புரியுதாங்களா? வேதத்தை எடுத்து படிங்க அன்பை பத்தி. நீங்களே கற்பனையை வளர்த்துக்க கூடாது அன்பை. அதனால என்ன சொல்ல வருகிறேன், நியாயப்பரமான பத்து கட்டளைகள் இல்லாமல் அன்புக்கு விளக்கமும் கிடைக்காது, அதை நிறைவேற்றாம உனக்கு அன்போடு இருக்கவும் தெரியாது. ஆகவே அந்த சிலந்தி வலையும் இல்லாம போகும். இதெல்லாம் உங்க மனசுல இருந்து அகற்றி நீங்க பத்து கட்டளைகளை ஆண்டவர் என்றைக்கும் நிரந்தரமாக அவர் வருகிற வரையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய கட்டளைகளாக தந்திருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் நீ பரிசுத்தம் அடைய முடியாது. அது வாழ்க்கையில் நிறைவேற்றப்படாமல் ஆண்டவரில் நீ அன்பு காட்ட முடியாது. அதை உடைய வாழ்க்கையில் அன்றாடம் நிறைவேற்றாமல் பாவத்தை இல்லாமல் ஆக்க முடியாது. அந்த பரிசுத்தமான 10 கட்டளைகளை நாம் முழு பூரணத்தோடு இந்த உலகத்துல நிறைவேற்ற வழியே இல்லை. ஏன்? பாவத்தின் சரீரத்தோடு இருக்கிறோம், மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தோடு. ஆனால் அதை பூரணமாக நிறைவேற்றுவது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இருந்த பொழுதும் கிறிஸ்துவில் இருக்கும் சுவாசத்திலே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையை நாம் கொண்டிருப்பதனாலே அதை அன்றாடம் இருதய சுத்தத்தோடு செய்து வாழ்கிற பொழுது நாம் ஆவியில் நிரம்பியவர்களாக பரிசுத்தத்தில் முன்னோக்கி போகிறோம், பரலோகத்தை நோக்கி நடைபோட்டு போகிறோம். பாத்தீங்களா, இதோட சிறந்தி வலை எல்லாம் கலத்தி இல்லை, இப்ப 30 போயிட்டோம். இன்னும் சிறந்தி வலை இருக்கு. முக்கியமான கலற்றி எரிய வேண்டிய சிலந்தி வலைகள் இருக்கின்றன. எதற்கு? நாம் 10 கட்டளையை சரியாக பார்க்க பழகுவதற்கு. அதை பார்க்கறதுக்கு அதனுடைய ஸ்தானத்துல வைத்து பார்க்க பழகினா தானே 10 கட்டளைக்கு மதிப்பு கொடுத்து வாழ பழகுவோம். தொடர்ந்து படிக்கலாம். இப்பொழுது ஜெபம் பண்ணி இந்த நேரத்தை முடிவு கொடுக்கணும்.